بسم الله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. وقال تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وأيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இந்த உலகை விசித்திரமாக படைத்து அதிலே கோடான கோடி உயிரினங்களையும் உயிர் இல்லாதவைகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்ததற்கு பின்னால் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை தொடர்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்று வரைக்கும் அவருடைய வழியிலே நடக்கின்ற உத்தம மனிதர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிருந்தவட்டுமாக என்று வேண்டியவனாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எதையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்விலே முற்றுமுழுதாக எடுத்து நடப்பதன் மூலமாகவும், எவைகளை எல்லாம் எங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களால் முடியுமான அளவு தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தின் ஊடாக மிக முக்கியமான ஒரு தலைப்பை, மிக முக்கியமான ஒரு விடயத்தை, எங்களுடைய கண்களை நாம் திறந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயத்தை உங்களோடு அலசி பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அந்த மனிதனோடு வாழ்வதற்காக சில உறவுகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகள் என்றும், அதாவது மனைவி கணவன் என்றும், அதே போல சகோதர சகோதரிகள் என்றும், நண்பர்கள் என்றும், அண்டை அயலார் என்றும், இப்படி ஒரு ஒரு உறவை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உறவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா சில கடமைகளை விதித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் மற்றவர்களால் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சமூகத்தின் எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவருக்கு அவரோடு இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பினருக்கு சில கடமைகளை அந்த மனிதன் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சில ஒரு விதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா கடமைகள் அடிப்படையிலே கடமைகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்ற அதே சமயத்திலே அந்த கடமைகளுக்கு மிகவும் அருகதையானவர்கள் யார், அதாவது அவர்களிலே சில படித்தனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உறவுகள் எல்லோரையுமே ஒரே மாதிரி கவனிக்க சொல்லவில்லை இஸ்லாம், மாறாக ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு படித்தனத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் மத்தியிலே மிகவும் முதன்மையானவர்கள் யார், அதற்கு பின்னாளர்கள் யார், அதற்கு பின்னாளர்கள் யார் என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு பிரித்தி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே நாங்கள் யார் யாருடைய எல்லாம் பழகிறோம், எங்களுக்கு தலைவர் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், அதே போல சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் இருக்கும் போது எந்த வகையான உறவுகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், மன் அஹக்கு நாசி பிஹுஸ்னி சஹாபதி, நான் மிகவும் நெருக்கமாக மிகவும் அந்யோன்யமாக பல வேண்டிய மிகவும் நான் கடமைப்பட்டவர் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். இந்த வார்த்தையை நாங்கள் நிறைய பயான்களிலும் ஹதீஸ்களிலும் கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் இதற்கு அதாவது மொழிபெயர்த்தை மட்டும் செய்தால் அப்படியேதான் நீங்கள் சாதாரணமாக நினைத்தீர்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை உங்களுக்கு சொன்னால் அதனுடைய பாரதூரம் உங்களுக்கு நிச்சயம் விளங்கும். அதாவது அப்படியே சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கவில்லை, அவர் கேட்கிறார்கள் நான் தெளிவாக வட்டுவதாக இருந்தால், என்னிடம் ஒரு வியாழ் இருக்கிறது, என்னால் ஒருவருக்கு மாத்திரமே அதை செலவழிக்க முடியும், நான் அதை யாருக்கு செலவழிக்க வேண்டும்? என்னிடம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியாலம் தான் எனக்கு இன்னொருவருக்காக செலவழிக்க முடியும், அந்த ஒரு மனுஷியாலத்தை யாருக்காக நான் செலவழிக்க வேண்டும்? என்னால் எனக்கு இருக்கின்ற வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரே ஒருவரோடு மட்டும்தான் எனக்கு சிரித்து சந்தோஷமாக பழகலாம். அப்படி இருக்கின்ற வேலையே நான் அந்த சந்தோஷமாக பழகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை யாருக்கு கொடுப்பது என்று அந்த சஹாபி, அந்த கருத்து பட அந்த சஹாபி வந்து அந்த நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நபி அவர்கள் என்ன பதில் சொல்ற சௌதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்களா, எங்களுடைய பிள்ளைகளா, எங்களுடைய மனைவிமார்களா, அல்லது எங்களுடைய சகோதர சகோதரிகளா, எங்களுடைய அண்டை அயலவர்கள் சொன்னார்களா? இல்லை, நபி அவர்கள் மிகவும் ஒரு பாரதூரமான பதிலுக்கு வருகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் உம்மோ, யார் அந்த முதன்மை கூடியவர்கள், யார் உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள். சௌதர்களே, எங்களிடம் ஒரு ரியால் தான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமையாக உரிமை பெற்றவர், முதன் முதல் உரிமை பெற்றவர் எங்களுடைய தாய் சௌதர்களே. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அவர் தான் ஒருவரோடு கலைப்பதற்கு செலவழிப்பதற்கு நேரம் இருக்கிறதால் அதற்கு முதன் முதல் உரிமை பெற்றவர் உங்களுடைய தாய் சகோதரர்களே. உங்களுக்கு உங்களோடு சேர்ந்து பழங்குவதற்கு, உங்களுக்கு சிரிப்பதற்கு ஒருவருக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்கும் என்றால் அதை முதன் முதலாக உங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்க சொல்லவில்லை, உங்களுடைய மனைவிக்கு கொடுக்க சொல்லவில்லை, உங்களை 10 மாதங்கள் சுமந்த அந்த தாய்க்கு கொடுக்க சொல்கிறது இஸ்லாம் சகோதரர்களே. இதுதான் இஸ்லாம். அது மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் அந்த பதிவு சொன்னதுக்கு பின்னால் அதை அவருக்கு கேட்கிறார்கள், அந்த சஹாபி கேட்கிறார்கள், சும்மன் யார் சொல்லலாம், தாய் முதலாவது தாய், அதற்கு பின்னால் யாரென்று கேட்கிறார்கள். அதற்கு நபி என்ன சொன்னார்கள், மனைவி என்று சொன்னார்களா, பிள்ளைகள் என்று சொன்னார்களா? இல்லை, திரும்பவும் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள். முதலாவதும் அவருக்கு தான், இரண்டாவதும் உன்னுடைய தாய்க்கு தான் நீ கடமைப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். பின்னர் மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள், சும்மமன் யார் சொல்லுங்களா, மூன்றாவது யார், சரி முதலாவது பங்கும் தாய்க்கு, இரண்டாவது பங்கும் தாய்க்கு, மூன்றாவது பங்கு எனக்கு யாருக்கு கொடுக்க யார் சொல்லான்னு கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி சொல்வார்கள், மூன்றாவது முறையும் என்று சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் தான் உன்னுடைய அனைத்து விடயங்களுக்கும் உரிமையான மூன்றாவது நபரும் உன்னுடைய தாய் தான் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், சும்மன் யார் சொல்லுதா, அதற்கு பின்னால் தான் சொல்கிறார்கள், சும்ம அபு, யார் சொல்கிறார்கள், உன்னுடைய தந்தை என்று சொல்ல. அந்த நேரத்தில் கூட பெற்றோர்களையோ அதாவது பிள்ளைகளையோ மனைவிமார்களையும் சொல்லவில்லை, நான்காவதாகவும் தந்தையை சொல்கிறார்கள். எனவே சொல்கிறது, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், நாங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ நேரங்களை பிறருக்காக செலவழிக்கிறோம், எவ்வளவோ இந்த உலகத்திலே மற்றவர்களோடு கூடி பழகிறோம், இந்த எல்லா எங்களுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், எங்களுடைய நேரங்களாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு நலனாக இருக்கலாம், இதை நாங்கள் இந்த உலகத்திலே பங்கு போடுவதால் 5 பிரிக்க வேண்டும். அதுல முதல் பகுதியா இருக்கு தாய்க்கு, இரண்டாவது பகுதியா இருக்கு அதுவும் தாய்க்கு, மூன்றாவது பகுதியும் தாய்க்கு, நான்காவது பாப்பாவுக்கு தந்தைக்கு, அதற்கு பிறகு ஏதாவது மிஞ்சினால்தான் தமிழர்களே என்னுடைய குழந்தைகளும் மனைவிகளும். இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது, நான் எவ்வளவு அவர்கள் இருக்கிறோம், எவ்வளவு உறவுகள் எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் இந்த தாயையும் தந்தையையும் எங்களுக்கு கவனிக்க சொன்னது மாதிரி எந்த ஒரு உறவையும் எங்களுக்கு கவனிக்க சொன்னதில்லை. அந்த தாயும் தந்தையும் செய்த பெருசாக ஒன்றும் இல்லை, அல்லாவிட்டால் அற்புதமாக சொல்கிறான், அவர்கள் எங்களுக்கு செய்த ஒரு அந்த தாய் எங்களுக்கு செய்த ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு நன்மை, 10 மாதங்கள் எங்களை பெற்று அதாவது சுமந்து பெற்றதுதான். அதாவது அல்லாவிட்டால இந்த மூன்றையும் அதாவது 3 முறை தாயை கவனிக்க சொல்கிறானே, அவரை எங்களை வளர்த்ததற்காக கவனிக்க சொல்லவில்லை, வெறுமனே 10 மாதங்கள் எங்களை சுமந்து பெற்றதற்காக தான் சொல்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று ஒரு கால் ஒரு குப்பையிலே போட்டு வைத்து போனாங்க, அவருக்கும் இதே கடமை இருக்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு கை காலை வெட்டிவிட்டு அநியாயமாக வீதி விட்டு போனான்னு சொல்லுங்க, அவரும் அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் மொத்த சொத்துகள் மொத்த சௌபாக்கியங்கள் 3 வகையை தாய்க்கு தான் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது அவர்களே, எங்களுடைய தாய் பெற்றதோடு மட்டும் எங்களை வெட்டிவிடவில்லை, பெற்றதோடு எங்களை வீசி விட்டார்களா, குப்பையில் போட்டு விட்டார்கள், இல்லை சகோதரர்களே. இன்று நானும் நீங்களும் இந்த இடத்திலே நிற்கக்கூடிய அளவுக்கு எங்களை வளர்த்து ஆளாக்கி எங்களை இந்த இடத்திலே அவர்களை பற்றி யோசிக்க வைத்திருக்கிறார்கள். இது உண்மையிலே தாய் செய்த தியாகம் இல்லையா? இதற்கு எங்களால் கடன் தீர்க்க முடியாது. அல்லாஹ்வுக்காக இந்த கடன் தீர்க்க சொல்கிறானே, அதை எங்களை வளர்த்ததற்காக அல்ல, வெறுமனே எங்களை பெற்று அதாவது சுமந்து பெற்றதற்காக மட்டும் சோதர்களே. எனவே இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் கருதனையாக யோசிக்க வேண்டும் சோதர்களே. அது மட்டுமல்ல, நான் நேரத்தை கருத்தில் கொண்டு முக்கியமான விடயங்களை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்கிறேன். எனவே சோதர்களே, அல்லாஹ் தஆலா இதை பற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்கின்ற போதுதான், வக்கதா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைஹி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ன் வலா தன்ஹர்ஹுமா ஃபகுல் லஹுமா கௌலன் கரீமா. பெற்றோரை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளம், அது நிறைய வசனங்கள் இருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்றான், வக்கலா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா இய்யா, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதன் எந்த மாதிரியான கடமைகள் அவனுக்கு இருக்கிறது, அவன் இருக்கக்கூடிய கடமைகளிலே மிகவும் முதன்மையானது என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்றான். முதலாவது சொல்றான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹை தவிர படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய முதல் கடமை. இதுதான் ஒரு மனிதன் ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனிடம் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய முதல் விடயம். அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இதிலே நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு விடயங்கள் இதிலே சொல்வதற்கு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, நாங்கள் அர்க்கால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் முக்கியமான கூறுகள் இருக்கிறது, எவ்வளவு சமூகத்துக்கு முக்கியமான விடயங்கள் இருக்கிறது, இதை ஒன்றையும் சொல்வதில்லை. அவனுடைய தௌஹீதோடு அவனை வணங்குவதோடு சேர்த்து எதை சொல்கிறார், பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை சொல்கிறார். உதாரணமாக நாங்கள் சொல்வதென்றால், அதன் மொழிவழக்கில் சொல்வார்கள், அதாவது நான் ஒரு தானியையும் ஒரு முட்டையையும் வாங்கினேன்னு சொல்ல மாட்டார்கள். யாராவது ஒரு ஒரு கதையை சொல்லும் போது, நான் அங்க சென்று ஒரு தானியையும் 100,000 ரூபாய் கொடுத்த ஒரு தானியையும் 1 ரியால் கொடுத்து ஒரு முட்டையையும் வாங்கினேன்னு சொல்ல மாட்டார்கள். பலரும் சொல்வார்கள், ஒரு தானியையும் ஒரு வீட்டையும் வாங்கினேன்னு சொல்வார்கள். ஒரு காரையையும் ஒரு காரையும் வாங்கினு சொல்வார், ஒரு வீட்டையும் ஒரு காரையும் வாங்கினு சொல்வார். எனவே அவன் அது ஏதாவது அதுக்கு அது அந்தத்திலே பொருந்தக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் இரண்டை ஒன்றாக சேர்ப்போம், அந்தத்திலே பொருந்தாலே சேர்க்க மாட்டோம். ஆனா அப்படி இருக்கும் போது அல்லாஹ்வுக்காக இங்க என்ன செய்கிறான், அல்லாஹ்வுக்கு அதாவது அல்லாஹுவை வணங்குவதற்கு சமனான அந்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் இந்த இடத்துல கொடுத்துட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துருக்கிறான், நீங்கள் உங்களுடைய தன் பெற்றோருக்கு உடல் அதாவது உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது அஅலமு அதாவது அதாவது அஅலமு நாசி ஃபி தஃப்ஸீர் ஃபி ஹாதிஹி உம்மா, அதாவது சொல்வார்கள் இந்த உம்மத்திலே தஃப்ஸீரை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு அவரை மிஞ்சிய யாரும் இருக்க மாட்டார்கள். அபுபக்கர் உமர் உஸ்மான் யாராக இருந்தாலும் சரி, ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரை விடவும் குர்ஆனுக்கு நம்சல்லாதவர்களுக்கு அடுத்தபடியாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு மிகவும் அறிந்தவையுடைய அதாவது அந்தஸ்துடையவர், குர்ஆனை அறிந்தவர். அவரிடத்திலே ஒருமுறை போய் ஒருவருக்கு கேட்கிறார்கள், தோழரே எனக்கு இந்த வபில் வாலிதைனா பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் இவன் சொல்கிறானே, அவருடைய விளக்கம் என்ன என்று எனக்கு சொல்லலாமா சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், சகோதரரே இந்த இறைவனுக்கு பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது இப்படி சுருக்கமான நேரத்திலே அவசரமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அதற்கு நேரம் எடுத்து அதற்காக கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கும், எனவே சொல்ல முடியாது என்று வருத்துகிறார்கள். அப்ப அந்த கேட்கக்கூடிய அந்த தோழர் கேட்கிறார், சரி பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பதை சொல்வதற்கு தான் உங்களுக்கு நேர காலம் வேண்டும், அதற்கு தான் நிறைய காலங்கள் ஒதுக்க வேண்டும். அப்படியானால் பெற்றோருக்கு நோவினை செய்வது என்றால் என்ன என்றாவது எங்களுக்கு சொல்லித்தாருங்களே என்று அந்த தோழர் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவர்கள் எங்களை கண்கலங்கக்கூடிய ஒரு பதிலை சொல்கிறார்கள் சோதர்களே. அந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் அதாவது ஒரு தாயை தந்து பெற்றோரை நோவினை படுத்துவதற்குரியாக குறைந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், பெற்றோரை நோயை படுத்துவதென்றால் உங்களிலே ஒருவர் உங்களுடைய ஆடையை களைந்து அப்படி வைக்கும் போது அதிலிருந்து தூசி பறந்து வரும் இல்லையா, இந்த தூசி பறந்து அவங்களுடைய அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் அதிலே கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக நீ உன்னுடைய பெற்றோரை நோயினைப்படுத்தியவராக எல்லா இடத்திலே எழுதப்படுவார் என்று சொல்கிறார்கள்.
சோதர்களே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயத்துக்கும் இடத்தில் எவ்வளவு வித்தியாசம் என்று தவறுதலாக வேறுபடத்தையும் இல்லை. எங்களுடைய ஆடையை வைக்கும் போது வரக்கூடிய தூக்கிக்கே அல்லாவுக்கான பெற்றோர் நோய்மைப்படுத்தியவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்க்கிறார் என்றால் சோதர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கும் மட்டுமையங்களுக்கும் நாங்கள் எங்கே போய்தான் விடை தேடக்கூடிய செய்யாத சோதர்களே. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அந்த வசனத்தில் இன்னொரு விடயத்தை சொல்றார், எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் சொல்லும் போது வலா தப்புல் லஹுமா உக்கி, சீ என்ற வார்த்தையை கூட அவர்களுக்கு சொல்லாதீர்கள் சொல்கிறார். சீ என்ற வார்த்தை என்ன? சீ என்றால் என்ன? உப்பின் என்ற என்ன? அரபு பாட்டிலே ஒருத்தரை கண்டிப்பதற்கு இதை விட குறைவான வார்த்தை கிடையாது. அப்படியான ஒரு வார்த்தை தான் உப்பின் சொல்றது. இதை விட குறைந்த ஒரு வார்த்தை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அரைசான குறிப்பிட்டிருப்பார். எனவே அப்படியான வார்த்தைகளை கொண்டு கூட எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் கண்டிக்க கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஒருவரை கண்டிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம். ஒரு மனிதன் ஒரு கோபம் வருகின்ற வேலையிலே, ஒரு பிரச்சனை இருக்கிற வேலையிலே கண்டிப்பதே ஒரு சர்வசாதாரணமான விடயம். அப்படி கண்டிக்கும் போது கூட இப்படியான குறைந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்க மாட்டார். அப்ப இப்படியால் குறைந்த வார்த்தையை கொண்டு கூட நீங்கள் கண்டிக்காதீர்கள் என்று சொன்னால் அப்ப இதை பெற்றோர் எந்த வகையிலும் எங்களுக்கு கண்டிப்பதற்கு உரிமை இல்லை. அதுதான் நாங்கள் கொண்ட வேண்டும். குறைந்ததும் இயலாது சொன்னால் ஆமன், அதாவது குறைந்ததே சொன்னால் அதுவும் தடை, குறைந்ததும் தடை. அப்படி என்றால் என்ன? மொத்தமாக எந்த ஒரு காரணம், எந்த தவறை செய்திருக்கலாம், உங்களுக்கு ஏசலாம், அடிக்கலாம், உங்களை கொலை செய்யலாம், ஆனால் ஒரு வார்த்தை கொண்டு கூட, உப்பண்ட வார்த்தையை கொண்டு கூட பெற்றோரை கண்டிப்பதற்கு எந்த ஒரு பிள்ளைக்கும் அல்லாவுக்கான உரிமையை கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்றார், தெரியுமா, பெற்றோர்கள் ஒரு கேட்கின்ற போது நீங்கள் அன்பான மெல்லினமான மிகவும் சொத்தான வார்த்தைகளை கொண்டு பெற்றோரை கேட்குங்கள் என்று அல்லாவுக்கால சொல்கிறார். ஒருமுறை அபூஹுரைரா இருக்கின்ற இருக்கின்ற போது, ஒரு சபையிலோ வீட்டில் இருக்கின்ற போது அபூஹுரைரா அவர்களுடைய தாய், உண்மையிலே அபூஹுரைரா அவர்களை பொறுத்தவரையே தாயை மிகவும் நேசிக்கக்கூடியவர், தாய்க்கு பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தவர். அபூஹுரைரா அவர்களை அவர்களை அந்த தாய், அவருடைய தாய் அபூஹுரைரா அபூஹுரைரா அழைக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூஹுரைரா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், லப்பை, இதோ வந்து விட்டேன் உமா, இதோ வந்து விட்டேன் தாய் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஒரு ஏற்கக்கூடிய ஒரு பதில், ஒரு சாதாரணமாக எந்த ஒரு பிள்ளையும் சொல்ல வேண்டிய ஒரு பதில். ஆனால் அந்த இடத்திலே அந்த பதில் சொன்னதுக்கு பின்னால் அது உரையாளர்கள் அவர் உணர்கிறார்கள், தாய் கூப்பிட்ட சத்தத்தை விட நான் பதில் சொல்லும் போது தாயுடைய சத்தத்தை, நான் தாயுடைய சத்தத்தை விட உயர்த்தி சொல்லிவிட்டேனே, தாய் அபூரையா என்று சத்தம் போட்டதற்கு விட இதோ வந்துவிட்டேன் என்று நான் கூடுதலான சத்தத்திலே சொல்லிவிட்டேனே என்று அவருடைய மனம் உறுத்த ஆரம்பிக்கிறது. எனவே என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அபூரையா அவர்கள் உடனே ஓடோடு செல்கிறார்கள் சந்தைக்கு. சந்தைக்கு சென்று தன்னுடைய இருந்த மொத்த பணத்துக்கும் ரெண்டு அகிலைகளை வாங்குகிறார்கள். வாங்கி தன்னுடைய தாய்க்கு சத்தம், அதாவது பதில் அளிக்கும் போது கொஞ்சம் சத்தம் உயர்த்தினே என்பதற்காக அந்த இரண்டு அகிலைகளையும் விடுதலை செய்கிறார்கள். இதுதான் சகோதரர்களே அந்த சஹாபாக்களுடைய பேருதலாக இருந்தது. எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களை பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய தாய்மார்களோடு எப்படி பேசுகிறோம்? இன்று எங்களுடைய தாய்மார்களோடு நாங்கள் பேசுகின்ற போது அபூஹுரைரா அவர்கள் பக்கத்தில் இருந்தார்கள் நீங்க என்ன நினைப்பாரு, அவர் என்ன செய்து கொள்வாரு? எனவே நாங்கள் யோசிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தான் இதுவாக இருக்கிறது சகோதரர்களே. அடுத்த சகோதரர்களே, நாங்கள் இன்னொரு முறை கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் தான், குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் பெற்றோரை கவனிப்பது என்பது வருடத்துக்கு ஒரு முறையோ, அல்லது நாங்கள் வெகேஷன் சொல்கின்ற போதோ, அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ, அல்லது கிழமைக்கு ஒரு முறையோ, அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது, ஃப்ரீயா இருக்கின்ற போது, டைம் கிடைக்கின்ற போது, லீவு கிடைக்கின்ற போதோ மட்டும் செய்கின்ற வேலைகள்ல பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது. மாறாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது என்னென்றால், எங்களுடைய காலை நெருங்குவதிலிருந்து மாலை வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் முக்கியமான கட்டாயமான வேலைகள் செய்யுமோ, அதாவது இருக்கக்கூடிய வேலைகள் மிக முக்கியமானது, என்னென்ன முக்கியமான வேலைகள் செய்யுமோ அதிலே முதல் தரமான இடம் கொடுக்கப்பட வேண்டியதுதான் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரம். பெற்றோருக்கு உபகாரம் செய்வது எங்களுடைய உள்ளத்திலே எப்பயுமே முதல் தரத்திலே இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய தியாகங்கள், அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிவிடைகளை ஒரு நாளும் நாங்கள் அப்படி செய்தால் கூட அதற்கு கடன் தீர்க்க முடியாது. அவர்கள் நாங்கள் இவ்வளவுதான் தியாகம், அவர்களுக்கு ஒரு நாள் விழித்திருக்கலாம்,
பத்து நாள் பசித்திருக்கலாம், அல்லது அதை விட பெரியதை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகத்தின் ஒரு பகுதியை கூட எங்களால் நிறைவேற்ற முடியாது. ஏன் ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர், ஒரு யமனை சேர்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாய், ஒரு பெண்ணை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனை கூப்பிட்டு கேட்கிறார்கள், இது யார்? அப்ப அந்த மனிதன் சொல்றா, என்னுடைய தாய், இதுதான் என்னுடைய தாய். 9வது முறையாக, சில அறிவிப்புகள்ல 18வது முறை என்று கூட வருகிறது, 9வது முறையாக நான் என்னுடைய தாயை என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு ஹஜ் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டேனா என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, இல்லை, உன்னுடைய தாய் உன்னை பெறுகின்ற வேளையிலே அனுபவித்த வேதனை இருக்கிறதே, அதில் ஒரு பகுதிக்கு கூட, ஒரு சிறிய பகுதிக்கு கூட நீ செய்திருக்கக்கூடிய இந்த புண்ணியம், இந்த செய்திருக்கக்கூடிய இந்த உபகாரம் ஈடாகாது என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள். எனவே சோதர்களே, நாங்கள் எவ்வளவு யோசிக்க வேண்டும்? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதாக பிறந்ததிலிருந்து சாவு வரைக்கும் எங்களுடைய பெற்றோருக்காக நாங்கள் அதாவது விழுந்து விழுந்து உபகாரம் செய்தாலும் அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு செய்த அந்த உபகாரத்துக்கு ஈடாகாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே எங்களால் இயன்ற அளவாவது நாங்கள் கொஞ்சம் செய்தால்தான் கொஞ்சம் சரி எங்களுக்கு திருப்தி பண்ணலாம். ஓரளவு நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்திருக்கிறேன், ஓரளவு நான் பார்த்திருக்கிறேன் என்று எங்களுக்கு திருப்தி பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே சோதர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயம் தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய, இன்னும் ஒரு பெற்றோர்களை கலந்து கொள்ற பழகுகின்ற சந்தர்ப்பத்திலே, பெற்றோர்களோடு கலந்து அதாவது வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் தான், நாங்கள் பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரம் இருக்கிறதே, அது வந்து அவர்கள் கேட்டு செய்வதல்ல உபகாரம். நாங்கள் உண்மையான உபகாரம் என்னன்னு சொன்னால், பெற்றோருக்கு எது தேவை, எது அவர்களுக்கு ஆசை என்று நாங்களாக உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னால் தான், கேட்பதற்கு முன்னால் செய்வதுதான் உண்மையான உபகாரம். இதுதான் உண்மையான உபகாரம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் எங்களுக்கு உணர முடியாமல் போய்விட்டது, எங்களுடைய பலகீனம் உணர முடியாமல் போய்விட்டது, பெற்றோர் ஒன்றை எங்களிடம் கேட்கிறார்கள், மகனே எனக்கு இது தேவையாக இருக்கிறது, எனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, எனக்கு இங்க போகணும் என்ற ஆசையாக இருக்கிறது, எனக்கு இப்படியான ஒரு வேலையை சேர்ந்து பெற்றோர் நாங்களா உணரவில்லை, பெற்றோர்களா எங்களிடம் கேட்கிறார்கள். ஆனால் சரி என்றால் நாங்களா உணர்ந்து செஞ்சிருக்கணும், ஆனால் அதையும் தாண்டி பெற்றோர்களை கேட்கிறாங்க. நீங்க இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்யணும்? அதை செய்வது கடமை, ஒற்றன் இல்லை. அதாவது பெற்றோர் எங்களிடம் ஏதாவது கேட்டால் அதற்கு முடியாது என்று சொல்வதற்குரிய உரிமை எங்களுக்கு கிடையாது. சரியாக இருந்தால் அவர்கள் கேட்பதற்கு முன்னாடி செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு, அதாவது அது எங்களுடைய சக்திக்குட்பட்ட விடயமாக இருந்தால், நான் சொல்கிறேன், எங்களுக்கு சக்திக்குட்பட்ட விடயமாக இருந்தால் எந்த காரணத்தை கொண்டும் அதை முடியாதென்றோ அல்லது பகுத்தறிப்பதற்கோ எங்களுக்கு எந்த ஒரு அணுகதையும் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி கேட்டதற்கு பின்னாலும் ஒருத்தர் அதை பராமுகமாக இருக்கிறார் என்றால், அப்படி ஒரு தாயோ தந்தையோ வாய்விட்டு எங்களிடம் ஒரு தேவையை கேட்டதற்கு பின்னாலும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை என்றால், அதற்கு எங்களுக்கு பாக்கியம் இல்லை என்றால், எங்களை போன்ற ஒரு பாவி உலகத்திலே வாழ முடியாது சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த விடயத்திலும் மிகவும் கண்ணியம், மிகவும் கருத்து, அதாவது மிகவும் முக்கியம் கவனம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்கள் இன்னொரு விடயம்தான், பெற்றோர்கள் ஏதாவது எங்களிடம் கேட்கின்ற போது எங்களுடைய நிறைய மனங்கள், அதாவது நிறைய பேர்த்த நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒன்று, பெற்றோர்கள் ஏதாவது எங்களிடம் தேவைகளை கேட்கின்ற போது, தேவைகளை காட்டிக் கொள்கின்ற போது சிலர் வந்து மனதிலே வந்து நிதர்சனம் நடக்கக்கூடியது சொல்கிறார்கள், இந்த எங்களுடைய அப்பா பாப்பா அப்பா உமாவுக்கோ வேறொத்தருமே கிடைக்கல, எனக்கு தேவையான கேட்கணும், நான் தானே வளமையா செய்யறது, நானும் தம்பி மாதிரி இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் தானே, எனக்கும் புள்ள கொண்டாட்டி இருக்கிறாங்க தானே, அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் தானே, எனக்கிட்டே கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களே, என்ன பத்தி கொஞ்சம் யோசிக்க கூடாதான்னு சிலர் மனதளவு வெளியில் காட்டிக் கொள்ளாவிட்டாலும் மனதளவில் குழம்ப கூடியவர்கள் தான் 100-90 விதம் இருப்பார்கள். இது எங்க தவறு, நாங்கள் செய்யக்கூடாதனால் அதுதான் நிதர்சனம், அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் என்ன காரணம், அவர்களுக்கு இஸ்லாத்தை தெரியாது, அதுதான் அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை தெரிந்தவர்களை, இஸ்லாம் பெற்றோருக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்தை தெரிந்தவர்கள் என்ன நினைப்பார் தெரியுமா, எங்கே எப்போது என்னிடம் பெற்றோர் ஒன்றை கேட்க போகிறார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது வந்து பெற்றோர் தன்னிடம் என்னிடம் கேட்டால் அதை ஒரு பாக்கியமாக நினைப்பார்கள். அதாவது எத்தனையோ பிள்ளைகள் இருக்கும் போது என்னிடம் என் பெற்றோர் கேட்கிறார்கள் என்றால் என்னை என் பெற்றோர் அடுத்தவர்களை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதை கொண்டு சந்தோஷப்படுவார்கள். அல்லாவுடைய கோபம் உங்களுடைய பெற்றோரின் கோபத்திலே இருக்கிறது. எனவே இதை உணர்ந்தவன் என்ன நினைப்பான், பெற்றோர் தன்னிடம் ஏதாவது என்று கேட்கும் போது இது ஒரு அதை ஒரு பாக்கியமாக நினைத்து எதை தியாகம் செய்தாவது எதை இழந்தாவது அந்த அந்த தேவையை நிறைவேற்றுவதிலே மிக அதாவது முன்னிற்கக்கூடியவராக போட்டி போடக்கூடியவராகத்தான் மார்க்கத்தை தெரிந்த ஒரு ஒரு பிள்ளை இருப்பார். இதைத்தான் நாங்கள் சில ஒரு ஒரு சம்பவத்திலே கூட பார்க்கிறோம். உசாமாவிலானவர்கள் நீங்க கேட்டிருப்பீர்கள், உசாமத்தி புது ஜெயித்தலையல்லானவர்கள், உசாமத்தி புது ஜெயித்தலையல்ல அவர்களுக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. தன்னுடைய தாய், தன்னுடைய தாய்க்கு ஈச்ச மரம் இருக்குதானே, ஈச்ச மரத்திலே ஒரு நடுவுல ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், நடுவுல ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இருக்குது ஈச்ச மர கட்டைக்கு உள்ள நடுவுல, அது பொடையன்னு சொல்லுவாங்க எங்களுடைய இலங்கை பாசையில. அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொருளை சாப்பிடுவதற்கு ஆசை, தன்னுடைய தாய் ஆசைப்படுவதாக வேறொரு வட்டம் மூலமாக வேறொரு மூலமாக உசாமாவிலான அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இந்த செய்தி கிடைக்கின்ற போது அதாவது உஸ்மான் இல்லா அவர்களுடைய காலம், உஸ்மான் இப்னு அஃபான் அந்த அந்த கலீஃபாவுடைய காலம், அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அங்கு அந்த அந்த காலத்திலே மிகவும் விலை கூடிய ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது ஈச்ச மரமாகத்தான் இருக்கும். அதாவது ஈச்ச மரத்தை பொறுத்தவரையில் ஒரு பணக்காரன் மட்டும்தான் ஒரு ஈச்ச மரம், அதாவது யாருக்காவது ஒரு ஈச்ச மரம் இருக்கும் சொன்னால் அவர் கட்டாயமாக பணக்காரனாக தான் இருப்பார் என்ற அளவுக்கு ஈச்ச மரம் ஒரு ஒரு பெரிய விலை மதிக்கக்கூடிய ஒரு சொத்தாக அந்த காலத்திலே மாறிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, தன்னுடைய தாய் இப்படியான ஒரு விடயத்தை ஆசைப்படுகிறாள் என்று. உடனே உசாமா என்ன செய்கிறார்கள், தன்னிடமிருந்த அனைத்து சொத்துக்களையும் தன்னுடைய உள்ள அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டு போய் ஒரு ஈச்ச மரத்தை வாங்குகிறார். ஈச்ச மரத்தை வாங்கி அவருடைய கையாலே அதை பிளக்கிறார்கள், பிளந்து அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தோழர்கள் கேட்கிறார்கள், தோழா உசாமா இந்த சந்தர்ப்பத்திலே உனக்கு இந்த ஈச்ச பழத்த மரத்தை வெட்டி இந்த மாதிரியான ஒரு வேலை உனக்கு செய்வது தேவைதானா, ஈச்ச மரம் மிகவும் விளைவிருந்த காலம் இது, இப்படி எல்லாம் நீ செய்தீங்க என்று மக்கள் அதாவது தோழர்கள் கேட்கிறாங்க. அப்படி இருந்தும் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த பொருளை கொண்டு வந்து அந்த தாயிடம் கொடுக்கிறார்கள். தாயிடம் கொடுத்த உடனே தாய் இயந்து போகிறார்கள். தாய் சொல்கிறார்கள், நான் என்னுடைய தோழர்களோடு சும்மா பேசிக் கொண்டிருந்து அந்த சந்தர்ப்பத்திலே நான் விளையாட்டாகத்தான் எனக்கு இது விருப்பம் என்று சொன்னதனுடைய உண்மையிலே எனக்கு அது ஆசை கிடையாது என்று சொல்கிறார்கள். அதுக்கு உசாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்ற பதிலை பாருங்கள், தாயே நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு அதற்கு என்னிடம் வசதி இருக்கும் என்னால் அதை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன், இந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதாவது இதற்கு மேலாகவும் உங்களுக்கு தேவை என்றால் சொல்லுங்கள், கட்டாயமாக நான் அதை செய்து கொடுக்கிறேன் என்று உசாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு திரும்பி வருகிறார்கள். எனவே சோழர்களை பாருங்கள், எங்களுடைய தாய்மார் எத்தனை எவ்வளவு விடயங்கள் நீங்கள் ஒவ்வொரு மனைவிக்கு கேட்பாருங்கள், நீங்கள் தெரிந்த காலத்திலிருந்து எத்தனை தேவைகளை உங்களிடம் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் உங்களுடைய தாய்க்கு எவ்வளவு தேவைகள் இருப்பதாக அறிந்து வைத்திருப்பீர்கள், இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய அறியமானவர்கள். ஆனால் எங்களுடைய குழந்தை ஒரு சாதாரண விடயத்தை பார்த்து கேட்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், அதை உடனே வாங்கி கொடுக்கிறோம். எங்களுடைய மனைவி ஒரு மாதத்துக்கு ஒவ்வொன்று எங்களிடம் கேட்கிறார்கள், ஒவ்வொரு புதிய விடயங்கள் வரும்போதெல்லாம் எங்களிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எந்த தயக்கமும் என்று அவற்றை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய தாயும் தந்தையும் வருட கணக்கில் சில ஆசைகள் இப்படி எல்லாம் எனக்கு இருக்கணுமே என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்தும் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்காதவர்களாக இன்னும் சில தாய் தாயிடம் தாப்பன்மார் பிள்ளைகளிடம் கேட்டும் அதை ஒரு ஒரு 10% கூட கணக்கெடுக்காதவர்களாகத்தான் எம்எல்ஏ பலர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சார்களே. எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல, இது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்கிறது சொன்னால், எங்களுடைய சுவர்க்கத்தின் வாயிலே பெற்றோர்கள் என்று சொல்கிறது. இதுதான் இஸ்லாத்துடைய கண்ணோட்டம். ஒருவருக்கு வந்து பெற்றோரை பகைத்துக் கொண்டு சுவர்க்கம் போவது ரொம்ப கடினமான விடயம். எனவே இதுவிடயத்திலே நாங்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் எங்கே எங்களிடம் ஏதாவது கேட்கப்படுகிறார்கள், எங்கே எனக்கு அதை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பிலே நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் எங்களிடம் கழிக்க வேண்டுமே ஒழிய அந்த பெற்றோர்களுடைய ஆசைகளை விருத்தங்களை நாங்கள் கண்டுகொள்ளாத துர்பாக்கியமான குழந்தைகளாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிவிடக் கூடாது என்று நாங்கள் எப்போதும் இடைவிடத்திலே பிரார்த்திக்க தவறக்கூடாது சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக மிக சிறந்த அமல். அதை விட ஒரு சிறந்த நன்மை இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. நபிசல்லா செல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை நபிசல்லா செல்லம் அவர்களிடத்திலே ஒரு யமனிலிருந்து வந்த ஒரு தோழர் வந்து வருகிறார்கள். யமனிலிருந்து ரொம்ப ஒரு தூரத்திலிருந்து வருகிறார்கள். என்னதான் வராங்க, நபி அவர்களோடு யுத்தத்திலே கலந்து கொண்டு அதனுடைய நன்மையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யார சொல்லலாம், உங்களோடு யுத்தத்திலே பங்கு பற்றி நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறார்கள், என்ன கேட்டிருக்கணும், உனக்கு ஏற்கனவே யுத்தங்கள்ல கலந்து கொண்டு அனுபவம் இருக்கிறதா கேட்டிருக்கணும், யுத்தத்துல நீ கலந்து கொள்வதற்கு உனக்கு ஆயுதம் இருக்கிறான்னு கேட்டிருக்கணும், அப்படிதானே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிர்பார்க்காத கேள்வியை கேட்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அலக்க வாலிதை என்ன கேட்கிறார்கள் சொன்னால், உனக்கு அஹையும் வாலிதை உன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்கிறார்கள். அப்ப அந்த தோழர் சொல்கிறார், ஆமாம் யார சொல்லலாம், என்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா, அப்படி என்றால் நீ திரும்பி போய்விடு, நீ செய்யக்கூடிய ஜிஹாத் அவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான், அவர்களை கவனிப்பதுதான் நீ செய்யக்கூடிய ஜிஹாத் என்று சொல்லி ஜிஹாத் செய்வதற்காக, ஜிஹாதை போல உத்தமமான ஒரு அனந்தை கிடையாது, ஜிஹாத் செய்வதற்காக மலை மேல் என்று ஏறி வந்து பல நாட்கள் பிரயாணம் செய்து வந்த அந்த சஹாபியை ஜிஹாதிலே ஏற்றுக்கொள்ளாமல், ஜிஹாத் செய்வதற்கு விடாமல் நபிசல்லாஹு அவர்கள் பெற்றோரை கவனிக்குமாறு திருப்பி அனுப்பியுள்ளார்கள். எனவே இதைவிட சிறப்பான ஒரு அமல் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய பெற்றோர் உயிரோடு தான் இருக்கிறார்கள், எங்களுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அதை பற்றி கணக்கெடுக்காதவர்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதாவது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு முறை இபுன் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இபுன் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து வீட்டில் இருக்கும் போது அவருடைய தாய் தூங்கிக் கொண்டிருந்த தூங்குவதற்கு தயாரான நிலைமையிலே படுக்கையிலே இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இபுன் மசூத் ரலியல்லாஹு அவருடைய தாய் தனக்கு ஒரு குடிப்பதற்கு தண்ணீர் தருமாறு கேட்கிறார்கள், குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தருமாறு கேட்கிறார்கள். இபுன் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகின்ற போது வருகிறார்கள், தன்னுடைய தாய் தூங்கிவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இபுன் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், இப்ப நான் என்னுடைய தாயை எழுப்பி தண்ணியை கொடுத்தால் அது அவருடைய தூக்கத்தை கெடுத்ததாக போய்விடும், எனவே அதே நேரம் நான் இந்த தண்ணியை மேசையிலே வைத்துவிட்டு என்னுடைய வேலைக்காக போய்விட்டால் எதேச்சியாக அவர் எழுந்து தண்ணி எங்கே என்று கேட்டு தண்ணியை குடிப்பதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அதுவும் எனக்கு பாவமாக போய்விடும் என்று என்ன செய்கிறார்கள் சொன்னால், தண்ணி கிளாஸை தண்ணியுடைய அந்த கப்பை கையில் வைத்துக் கொண்டு அப்படியே அதாவது கட்டிலுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள், அதாவது படைப்பு வருகின்ற போது உட்கார்கிறார்கள், தூக்கம் வருகின்ற போது திருப்பி எழுப்புகிறார்கள், இப்படியே பஜிர் தொழிலை மறைத்து இருக்கிறார்கள். பஜிர்லே தான் தன்னுடைய தாய் எழுப்புகிறார், அவளுக்கு தண்ணியை கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு யாராவது செய்திருக்கிறோமா சகோதரர்களே, இப்படியெல்லாம் செய்வதற்கு யோசிக்காவது இருக்கிறோமா? எனவே இப்படி செய்த சகாபாக்களுடைய உள்ளகத்தில் இருந்தது தெரியுமா, நான் செய்தது போதாது, இன்னும் செய்ய வேண்டும், நான் இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டும் என்ற உள்ளம் தான் அவர்களுக்கு இருந்ததை ஒழிய நாங்கள் எல்லாமே செய்து விட்டோம் என்ற திருச்சி அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே சகோதரர்களே, நாங்கள் எதை வைத்து திருச்சிப்படுவது, எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் கவனிக்கிறோம், பெற்றோர்களுக்கு தீவிர கடமைகளை செய்கிறோம் என்று எதை வைத்து நாங்கள் திருச்சிப்படுவது சகோதரர்களே, யோசிக்க வேண்டும். எனவே இது கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி இந்த முதல் குத்துபாவை முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு எவ்வளவு நன்மைகளை கூடுதலாக கொடுத்திருக்கானோ அதற்குரிய தண்டனையும் அது மாதிரிதான் வச்சிருக்கிறார். நன்மைகள் எந்த அளவு கூடுதலாக வச்சிருக்கானோ அதே போல பெற்றோரை மறக்கக்கூடியவர்களுக்கு, பெற்றோர் விடயத்திலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வச்சிருக்கிறார். அது மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனைகளை சொல்வதற்கு இல்லை, அதில் இருக்கக்கூடிய தண்டனைகள் ஏராளம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பாரபூகத்தை உணர்த்துவதற்கு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். நபியவர்கள் சொல்கிறார்கள், பாதானி யுஅஜ்ஜல் ஃபீஹிமல் உகூபத்து ஃபித் துன்யா, ரெண்டு விடயங்கள் இருக்கிறது, அந்த ரெண்டு விடயத்திற்கும் தண்டனைகள் மறுமையில இருக்க ஏறுகிறார், அதற்கு எக்ஸ்ட்ராவாக இந்த உலகத்திலும் அதற்குரிய தண்டனைகள் கொடுக்கப்படும். ரெண்டு விடயத்திற்கு மறுமையிலும் தண்டனை இருக்கிறது, உலகத்திலும் அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும் என்று ரெண்டு விடயத்தை சொல்கிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள் அல்பாஹி, அதாவது அநியாயம் செய்தல், யாராவது யாருக்காவது அநியாயம் செய்தால் நிச்சயம் அதற்குரிய கூலி, அதற்குரிய தண்டனை மறுமையில் கிடைப்பது போல இந்த உலகத்திலும் அதற்குரிய தண்டனை கிடைத்துவிடும். அடுத்ததாக சொல்கிறார்கள் அல் உபூர், பெற்றோருக்கு நோயினை செய்வது, பெற்றோருக்கு யாரெல்லாம் நோயினை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களோ கட்டாயமாக அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு தண்டனை காத்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சோழர்களே. எனவே இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். எங்களில் யாருமே பிரச்சனை இல்லாதவர்கள், கஷ்டங்கள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முன்னிருக்கிறோம், சிலருக்கு வந்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் சிந்திப்பதற்கு ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. சில நேரம் நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கடன்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஆபத்துகளாக விபத்துகளாக இருக்கலாம். அந்த ஒவ்வொன்றும் சில நேரம் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்த பராமுகங்கள் அதற்கு காரணமாக இருக்கின்றவர்களே. எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை ஒரு முறை கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் விடத்தில் ஏதாவது நீங்கள் குறை வைத்திருந்தால் உடனடியாக அதை சீர் செய்து உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுத்தால என்னுடைய உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை சீர் செய்வானாக என்று கேட்டு என்னுடைய முதல் குத்துவாவை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். சகோதரர்களே, நாங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போலவே, பெற்றோர்களுக்கு எந்த அளவு உபகாரம் செய்வது முக்கியம் என்பது போலவே, எங்களுடைய பிள்ளைகளும் நாங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களாகி எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் உபகாரம் செய்பவர்களாக அவர்களை வளர்த்திருப்பதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இதை ஏனென்றால் குழந்தைகளை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதே நேரம் இந்த உலகத்திலே நாங்கள் பிரிந்து மரணித்து சென்றதற்கு பின்னால், இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் மறுமையிலும் எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய சில குறிப்பிட்ட விடயங்களில் ஒன்றுதான் எங்களுடைய பிள்ளைகள். அதாவது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரஜுலு லத்ருஃபு தரஜதுஹு ஃபில் ஜன்னதி. அதாவது ஒருவர் வந்து சுவர்க்கத்திலே அவருடைய அந்தஸ்து அப்படியே கூடிக்கொண்டே போகுமாம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் கேட்பாராம், யா அல்லாஹ், ஏன் இப்பாடி என்னுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகிறது என்று கேட்பார்களாம். அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு சொல்லப்படுமாம், இது உன்னுடைய குழந்தை, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்யக்கூடிய பாவ மன்னிப்பின் காரணமாக உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்கிறது என்று அந்த அந்த இடத்திலே அவருக்கு சொல்லப்படுமாம். என்ன சொல்றீர்களே, இந்த உலகத்திலே ஒரு குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை, ஒரு குழந்தை எங்களுக்காக பெற்றுத்தரக்கூடிய நன்மைகள் மறுமையில் கூட எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை அப்படியான குழந்தைகளாக உருவாக்கி விட்டு செல்கிறோமா? அப்படியான குழந்தைகள், எங்களை உபசரிக்கக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய குழந்தைகளாகத்தான் எங்களுடைய குழந்தைகள் இருக்கின்றனவா என்பதை நாங்கள் ஒரு முறை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே எங்களுடைய குழந்தைகள் எவ்வாறு எங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய, நாங்கள் வயதான காலத்திலோ அல்லது எங்களுக்கு ஏழாம் இயலாமையுடைய காலத்திலோ எங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய, எங்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் சகோதரர்களே, இந்த கற்பித்தல் இருக்கிறது, எங்களுடைய பிள்ளை பெற்றோரை எப்படி நாங்கள் கவனிக்க வேண்டும் என்ற இந்த அதாவது இந்த கல்வி இருக்கிறது, இதை எந்த பயானாலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு குத்துவாவாலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு கோட்டாலும் கொடுக்க முடியாது. மாறாக ஒன்றை ஒருதால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னது? நாங்கள் எங்களுடைய முன்மாதிரியால் மாத்திரம்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க முடியும். உன்னுடைய தாப்பனை, உன்னுடைய தந்தையை, உன்னுடைய தாயை இப்படி கவனிக்க வேண்டும் என்று மறந்துவிடாதீர்கள் சோதர்களே. உங்களுடைய குழந்தை, ஒவ்வொரு குழந்தையும் அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், அவருடைய மனதை ஒரு அளவை வைத்திருப்பார்கள். பெற்றோரை உபசரிப்பது என்றால் என்ன என்ற ஒரு டெபினிஷனை வைத்திருப்பார்கள். அந்த டெபினிஷன் எங்கிருந்து பெற்றிருப்பார்கள்? நீங்கள் உங்களுடைய தந்தையையோ உங்களுடைய தாயையோ கவனிப்பதை வைத்துதான் அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதை விட ஒரு நாளும் அவர்கள் தாண்ட மாட்டார்கள், அதோடு குறைத்து தான் கவனிப்பார்கள். எனவே உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கவனிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலியான குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது செய்ய வேண்டிய வேலை இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்கள். அதை பார்த்து உங்களுடைய குழந்தை அதை கற்றுக்கொள்ளும் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் சோதர்களே. இதற்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை, உண்மையான ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை உங்களோடு பரிமாறிக்கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அதாவது கிட்டடியிலே என்னுடைய ஒரு ஆசிரியர் மூலமாக எனக்கு கேட்க கிடைத்த ஒரு கதை இது. அவர் நேரடியாக தந்த ஒரு கதை. அவர் சொல்கிறார், ஒரு முறை ஒரு சில இரண்டு நண்பர்கள் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். எல்லோருமே ஒன்றாக இணைக்கிய புதிய நண்பர்கள். அந்த நண்பருடைய வீட்டுக்கு சென்ற நிலையிலே எல்லோரும் இருந்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு குழந்தை, அதாவது ஒரு சின்ன குழந்தை கிடையாது, நடக்கக்கூடிய வயசிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, நடப்பதற்கு முடியுமான ஒரு குழந்தை என்ன செய்தும் சொன்னால், அந்த தந்தைக்கான வீட்டு உடைக்காரர், வீட்டுக்கு உடைய வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த நண்பனுடைய குழந்தை அது. அந்த குழந்தை என்ன செய்தும் சொன்னால், தந்தை காணாத விதமாக, அதாவது தவண்டு சொல்வார்கள், தவண்டு தவண்டு அந்த தந்தைக்கு பின்புறமாக வருகிறார்கள். இதை அந்த அடுத்த நண்பர்கள் அவதானிக்கிறார்கள். நடக்கக்கூடிய ஒரு குழந்தை ஏன் இப்படி வருகிறார்கள் என்று அவதானித்துக் கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை என்ன செய்கிறது சொன்னால், அப்படியே எதேச்சியாக வந்து ஒரேடியாக தன்னுடைய தந்தையுடைய காலுடைய அடிப்பாளம் இருக்கிறது இல்லையா, உள்ளங்கால், அந்த உள்ளங்காலை அப்படியே முத்தமிட்டு வச்சு செல்கிறார்கள். அப்ப இந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த நண்பர்கள் நினைக்கிறார்கள், சரி அந்த குழந்தை ஏதோ விளையாட்டாக அதை செய்து விட்டு போயிருக்கலாம் என்று அப்படியே மூலமாக இருக்கிறார்கள். இப்படி கொஞ்ச நேரம் போகிறது. திருப்பியும் அந்த குழந்தை அடுத்த பக்கமாக வருகிறார். அந்த குழந்தை அதே மாதிரி அதே போன்று தவண்டு கொண்டு வந்து அந்த தந்தையுடைய அடுத்த காலை அப்படியே ஒரே முறையாக வந்து முத்தமிட்டு விட்டு செல்கிறார்கள். இதை பார்த்து அந்த மகிழ்ச்சியிலே இருந்த ஒரு நண்பருக்கு கோபம் வருகிறது. அந்த நண்பரை பார்த்து நண்பரே, ஒரு பெற்றோரை, அதாவது மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும் தான், ஆனால் அதற்கு முறைகள் இருக்கிறது. நீ இங்கெல்லாம் வெளியே போய் சுற்றிட்டு வந்திருக்கிறாய், உன்னுடைய கால்பாலத்திலே எத்தனையோ அழுத்தங்கள் இருக்கும், இந்த கால்பாலத்தை முத்தமிடுவதற்கு உன்னுடைய குழந்தையை பழக்கி இருக்கிறீர்கள், இது ஒரு சரியான பழக்கமாக நல்ல விடயமாக நான் காணவில்லை. ஏன் இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை அருவறுப்பான விடயங்களுக்கு பழக்கி இருக்கிறார், இதை விட நல்ல விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே, உன்னை மரியாதை செய்வதற்கென்று அந்த நண்பர் அந்த அந்த வீட்டு அந்த அப்பா தந்தையிடம் சொல்கிறார்கள். அதற்கு அந்த தந்தை ஒரு பதிலை சொல்கிறார், அவர்கள் எல்லோருமே கவனித்து போகிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள், அவர் சொல்கிறார், இறைவன் மீது ஆணையாக என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்னுடைய கால் பாதத்தை முத்தவிடுவாறு ஒரு நாளும் சொல்லவில்லை, சொல்லிக் கொடுத்ததில்லை, நான் அதை அனுமதித்ததில்லை, ஆனால் இதை நான் உங்களிடம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், இதனுடைய காரணத்தை நான் உங்களிடம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன், மறைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அதை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்பதற்காக சொல்கிறேன் என்று வச்சு அவர் சொல்கிறார், இது நானாக சொல்லிக் கொடுத்த பழக்கம் கிடையாது, மாறாக எனக்கு ஒரு தாய் அந்த தந்தை சொல்கிறார், என்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், என்னுடைய தாய் என்னுடைய வீட்டிலே தான் இருக்கிறார், அந்த தாயை நான் ஒவ்வொரு காலையிலும் எலும்பு, அதாவது நிச்சிரையிலிருந்து எழுப்புவதற்கு அமனத்தது, அந்த செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த தாய் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்திலே இருப்பார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே நான் திடீரென ரூம் அதாவது அறைக்குள் போனால் அந்த தாய் சில நேரம் திருக்கிட்டு எழுந்து விடுவார் என்ற பயத்துக்கு நான் வலிமையாக தவழ்ந்து கொண்டுதான் அந்த ரூம் அறைக்குள் நான் போவேன் என்று சொல்கிறார். அறைக்குள் போய் அந்த தவழ்ந்து கொண்டு அந்த அறைக்குள் போய் அந்த தாய் எழுப்புவதற்கு நான் என்ன செய்வேன், கத்தி எழுப்புவதற்கு எனக்கு பாவமாக இருக்கும், அதனால நான் என்ன செய்வேன் சொன்னால், அந்த தாயுடைய கால்பாதத்தின் அடிப்பகுதியை நான் எச்சிலால் முத்தமிடுவேன். அந்த ஈரத்தை கண்டு அந்த ஈரத்தை உணர்ந்து அந்த தாய் நிச்சரை என்னுடைய தாய் எடுத்து நிச்சரையிலிருந்து எழும்புவார்கள், இதை நான் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறேன், இதை எதேச்சியாக என்னுடைய பிள்ளைகள் பார்த்து விட்டார்கள், அதனால் தான் அவர்கள் இன்று எனக்கு இப்படி செய்கிறார்கள் என்று அந்த அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள். எனவே சொல்கிறோம், இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய ஒரே ஒரு படிப்பினை, எங்களுடைய பிறர் பிள்ளை எங்களிடமிருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தந்தைக்கு எப்படி பேசுகிறோம், எங்களுடைய தாயை எப்படி கவனிக்கிறோம், எங்களுடைய தாயுடைய தேவையை கேட்கும்போது அதை எப்படி என்ன எந்த முறையிலே நாங்கள் அதை அதாவது அதை விடைபெறுத்துகின்றோம், என்னுடைய தந்தையும் விடயத்திலே நான் எந்த அளவு யோசிக்கிறேன், ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் எங்களை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் எந்த முறையிலே ட்ரீட் பண்ணுகிறீர்களோ அதைவிட குறைந்தாலும் ஒரு நாளும் அந்த குழந்தை அதைவிட கூடுதலாக உங்களை கவனிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் படித்திருக்கக்கூடிய படிப்பினை எவ்வளவுதான், அவர்கள் தங்களுடைய பெற்றோர் இடத்திலிருந்து அறிந்த கல்வி எவ்வளவுதான். எனவே சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கவனிக்கக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும் என்று வெறுமனை கனவு கண்டதற்கு போதாது சகோதரர்களே. நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கவனிங்கள், உங்களுடைய பிள்ளை உங்களை தானாக கவனிக்கக்கூடிய உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நிச்சயமாக வளர்ந்து வரும் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே சகோதரர்களே, பெற்றோர்கள் மூலமாக பெற்றோர்களை ஒழுங்கான முறையிலே கவனித்து சுவர்க்கம் செல்லக்கூடிய நட்பாட்சியம் பெற்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுத்தால ஆசி அருள வேண்டும் என்று கேட்டு இந்த புதுப்பாக்கிய திருத்தங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தாவானா அலைக்கும் ரப்பில் ஆலமீன்.